வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேயர்களே, இன்றைய ஒலிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் தெரிந்து கொள்ளப் போவது, இயற்கையாக நெல் சாகுபடியில் உயிர் உரங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், அதனுடைய பங்கு என்ன என்பதை பற்றி விரிவாக நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை தந்திருப்பவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உளவியல் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றும் முனைவர் ராணி அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு தெரிந்து கொள்வோம், வாருங்கள்.
வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா, இயற்கை முறையில் நெல் சாகுபடியில் உயிர் உரங்களின் பங்கு என்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு. இது வந்து நெல் விவசாயிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். பல குடை நீளலும் தங்குடை கீழ் காண்பர் அழகுடை நீளலவர். இதுக்கு அர்த்தம் என்னன்னா, நெல்வளம் உடைய தன்னெளி பொருந்திய உழவர் பல அரசரின் குடை நிழல்களையும் தம் குடையின் கீழ் காண்பர் என்றது விவசாயிகளோட பங்கை வந்து மிக அழகாக வந்து இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. இவ்வாறு நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே உழவு தொழிலையும் குறிப்பாக நெல் பயிரிடுதலையும் பற்றி கூறப்படுகிறது. இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு மாநிலம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. தமிழ்நாடானது இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பில் 4% மொத்த மக்கள் தொகையில் 6% வகிக்கிறது. 2017-18 அந்த கணக்கீடு எடுத்துக்கிட்டோம்னா, நெல் பயிரிடப்படுகிற அந்த பரப்பளவும் உற்பத்தியும் 2018-19 விட அதிகமாக தான் இருந்தது. 2018-19 வந்து நம்மளுக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ஹெக்டர் குறைந்து 61.19 லட்சம் மெட்ரிக் டன்னாக தான் நம்ம வந்து உற்பத்தி செஞ்சிட்ருக்கோம். பெருகி வரும் வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப தமிழ்நாட்டில் உள்ள நெல் சாகுபடி பரப்பளவு அதிக மகசூல் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம தற்போது இருக்கிறோம். நெல் மகசூல் மற்றும் உற்பத்தியில் உரங்களின் பங்கு மிக முக்கியமானது. நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், உரங்களானது வந்து 2 வகையாக பிரிக்கலாம், இயற்கை உரம் மற்றும் செயற்கை உரமாக பிரிக்கலாம். இந்த இயற்கை உரம் செயற்கை உரத்தையும் தாண்டி வந்து நம்மளுக்கு நுண் உயிர் உரங்கள்னு வந்து நம்மள இருக்கிறது. இதோட பங்கு என்னன்னா, இந்த இயற்கை மற்றும் செயற்கை உரங்களை வந்து நம் மண்ணில் வந்து அதிக அதோட நிலைப்பாட்டை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கிற வந்து ஒரு தன்மையுடையதாக இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து நம்ம தெரியறதில்லை. காற்றில் இருக்கும் தலைச்சத்தை நிலைநிறுத்தவும் மண்ணில் கரையாமல் இருக்கும் மணிச்சத்தை கரைத்து கொடுக்கக்கூடிய திறன் பெற்ற இந்த நுண்ணுயிர்களை நுண்ணுயிர் உரங்கள் என்று நம்ம கூறுகிறோம். தலைச்சத்தை நிலைநிறுத்தும் முக்கியமான நுண்ணுயிர்களில் ரைசோபியம், அசோஸ்பைரலம், ஃபாசோபாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கைன்னு சொல்லக்கூடிய இந்த நீலை பச்சை பாசி மற்றும் அசோலா போன்றவை ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது. இது தவிர வந்து ஃபேசில்லஸ் மற்றும் சூடோமோனாஸ் போன்றவை மண்ணில் கரையாத அதை ஃபாஸ்பரஸ் சத்தை வந்து கரைத்து கொடுக்கும் தன்மை கொண்டது. பூஞ்சான வகையை சேர்ந்த வேம்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த வாஸ்குலர் ஆர்பஸ்குலர் வகை சேர்ந்த உட்பூசான வேர்கள் போக முடியாத இடங்களுக்கு சென்று மணிசத்தை நம்மளுக்கு வந்து என்ன செய்யுது, அதிக அளவில் கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை. இது மாதிரி நிறையா வந்து நம்மளுக்கு பயோ ஃபெர்டிலைசர்னு சொல்லக்கூடிய நுண் உயிர் உரங்கள் வந்து இருக்கிறது. இதெல்லாம் நம்ம நெல்லுக்கு வந்து எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து வரிசையாக நம்ம பார்க்கலாம். ஒருங்கிணைந்த உர நிர்வாகம்னு சொல்கிறோம், இன்டகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட். இந்த உயிர் உரங்களை நம்ம உபயோகப்படுத்தினால் மண்ணின் வளம் மேம்படுத்தி சுற்றுச்சூழல் சூழலும் வந்து நம்மளுக்கு வந்து பாதுகாக்கப்படுகிறது. நுண்ணுயிர் உரங்களை உபயோகிப்பதனால நம்மளுக்கு என்ன பயனா, 30% தலைசத்தையும் 20% மணிசத்தும் நம்ம வந்து சேமிக்கலாம். இது மட்டும் அல்லாது சில நுண்ணுயிர் தலைசத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான நம்ம பிளான் குரோத் ப்ரொமோட்டர்னு சொல்லுவோம், அதை பயிர் வளர்ச்சி ஊக்கிகளையும் வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்கறது. எடுத்துக்காட்டாக வந்து ஐஏஏன்ற சொல்லுகிற இண்டோன் அசிட்டிக் அமிலம் ஜிப்பர்லிக் அமிலமையும் கொண்டதாக வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிறது. அப்புறம் நெற்பயிருக்கு தேவையான உயிர் உரங்கள் மொத்தமாக 4 வகையாக நம்ம பயன்படுத்தலாம். என்னென்னா, நம்ம வரிசையாக பார்க்கலாம், அசோஸ்பைரலம், ஃபாஸ்போபாக்டீரியா, அசோலா, நீல பச்சை பாசி. இந்த 4 தான் நம்மளுக்கு வந்து நெல்லில் இடக்கூடிய 4 வந்து உயிர் உரங்களாக இருக்கிறது. ஃபஸ்ட்டு வந்து அசோஸ்பைரலம் அப்படின்னா என்னென்னா, இது வகை பாக்டீரியா. இதனுடைய ரோல் என்னென்னா, இது வளிமண்டலத்தில் இருக்கும் தலைசத்தை மண்ணில் நிறுத்தி தாவரங்களுக்கு தரக்கூடிய வல்லமை படத்தவையாக இருக்கிறது. அசோஸ்னா கிரேக்க மொழியில் நைட்ரஜன் சொல்லுவாங்க, அல்லது தலைசத்து என்று பொருள். ஸ்பைரலம் எப்படின்னா, அது வடிவமைப்பை பொறுத்து வந்து அதுக்கு வந்து பேர் சூட்டியிருக்காங்க. அது உருவ அமைப்பை இது வந்து குறிக்கின்றது. இது மண்ணில் 30-60 கிலோ தலைசத்தை நிலைநிறுத்துகிறது. இதை எந்தெந்த பயிர்களுக்கு இடலாம் என்றால், நெல்லுக்கு இடலாம், கரும்பு, சோளம், சிறுதானிய பயிர்கள், தோட்டக்கால் பயிர்கள் மற்றும் பூவகை செடிகளுக்கு இந்த அசோஸ்பைரலத்தை நம்ம வந்து இடலாம். இது எப்படி உபயோகப்படுத்தலாம்னு சொல்லுறதுக்கு முன்னாடி பாசோ பாக்டீரியாவை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரெண்டையும் வந்து ஒருமிச்சு தான் நம்ம வந்து மண்ணில் வந்து இடுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அடுத்து வந்து பாசோ பாக்டீரியா போயிடலாம். பாசோ பாக்டீரியா அப்படின்னா இதுவும் ஒரு நுண்ணுயிர்களான மண்ணில் கரையாத நிலையில் அது வந்து நான் அசோஸ்பைரல்ன்றது தலை சத்தை வந்து எடுத்து கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாசோ பாக்டீரியாவானது மணி சத்தை கரைத்து கொடுப்பதுடன் தாவரங்களுக்கு எளிதில் கரையக்கூடிய ஃபாஸ்பரஸ் சத்தாக வந்து நம்மளுக்கு மாற்றக்கூடியது. நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபாஸ்பரஸ் அப்படின்னா சூப்பர் ஃபாஸ்பேட்டை, சிங்கிள் சூப்பர் ஃபாஸ்பேட்டோ டபுள் சூப்பர் ஃபாஸ்பேட்டோ நம்மளுக்கு வந்து நம்ம போடுவோம். அப்போ நம்ம போடுறப்ப அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து மண்ணில் வந்து சென்றடைய, கிட்டத்தட்ட ஒரு வருஷங்கள் கூட மெதுவாக தான் பயிர்களுக்கு வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த பாசோ பாக்டீரியா இந்த நுண்ணுயிர்கள்லாம் போட்டாங்கன்னா அதுக்கு வந்து அதி சீக்கிரமாக வந்து கிரகித்து கொடுக்கக்கூடிய தன்மை உடையது. இது ஃபேசிலில் சூடோமோனாஸ் மைக்ரோகாக்கஸ் மற்றும் ஸ்ட்ரெப்டோமைசின் என்னும் பாக்டீரியாக்கள் மண்ணில் உள்ள முக்கியமான பாசோ பாக்டீரியாக்கள் ஆகும். இந்த பாசோ பாக்டீரியாவானது கரிம அமிலங்களை, அதாவது சிட்ரிக் அமிலம், மாலிக் அமிலம், லாக்டிக் மற்றும் குளுக்கோனிக் அமிலம் சுரப்பவையாக உள்ளது. இந்த அமிலங்கள் கரையாத மணிச்சத்தை சுற்றி ஒரு அமிலத்தன்மையை உருவாக்கி அவற்றை கரைத்து கொடுக்கின்றன. பாசோ பாக்டீரிய நுயிர்களை பயிர்களுக்கு அளிப்பதால் மணிச்சத்து உரம் இடும் அளவில் 25% நம்ம வந்து குறைத்து கொள்ளலாம். அசோஸ்பைரல் மற்றும் பாசோ பாக்டீரியா இந்த இரண்டு உயிர் உரங்களை ஆய்வகத்தில் மட்டுமே நம்ம வந்து தயாரிக்க முடியும். இந்த இரண்டு உயிர் உரங்கள் அசோஸ்பைரலும் பாசோ பாக்டீரியாவை 3 முறைகளில் நம்ம வந்து இடலாம். ஃபஸ்ட்டு முறையானது விதை நேர்த்தி, அதாவது சீடு கூட நம்ம வந்து கலந்து வந்து கொடுக்கலாம். அது எப்படின்னா தண்ணீரில் முளைக்கட்டி விதைப்பதற்கு தயார் நிலையில் உள்ள விதை நெல்லுடன் 200 கிராம் அசோஸ்பைரிலம் மற்றும் 200 கிராம் பாசோ பாக்டீரியா கலந்து அரிசி கஞ்சியுடன் சேர்த்து நன்றாக கலக்கி நிழலில் உலர்த்திட்டு பின்பு நம்ம வந்து நெல் விதையை நம்ம விதைக்கலாம். இந்த முறையில் விதை நேர்த்தி செய்து நம்ம வந்து இதை வந்து இடலாம். ரெண்டாவது முறை அப்படின்னு பார்த்துட்டோம்னா இந்த உயிர்வனமானது நாற்றங்கள் வேர்களில், அதாவது ரூட்டை வந்து டிப் பண்ணி நனைத்து வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்தலாம். இதில் எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னா 3 பாக்கெட்டுகள் வந்து அசோஸ்பைரலம், அதனோட 3 பாக்கெட் பாசோ பாக்டீரியா இப்படி தனித்தனியாக கிடைக்கும். இல்லாட்டி இரண்டும் வந்து கலந்து வந்து அசோஃபாஸ் என்ற நிலைமையில் நம்மளுக்கு வந்து நிலையில் கிடைக்கும். இதெல்லாம் 1200 கிராம் வந்து பெர் ஹெக்டருக்கு வந்து தேவைப்படும். இந்த தேவையான அளவில் நீரில் கலந்து இந்த உயிர்வளம் கலந்த நீரில் வந்து நெல் வேர்களை ஒரு நாள் இரவு முழுவதும் வந்து நனையும்படி வைத்து பின்பும் நடவு செய்ய வேண்டும். 2 முறை பார்த்துட்டோம். 3வது முறையாக வந்து நம்ம நேரடியாகவே நம்ம வந்து நெல் வயல்களை நம்மளை அப்ளை பண்ணலாம். 3வது முறையாக நடவு வயலில் இடும் முறை. இதில் 4 பாக்கெட் அசோஸ்பைரலம், அதாவது 20 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 1 ஏக்கர் நடவு வயலில் நடுவதற்கு அல்லது விதைப்பதற்கு முன்னாடி நம்ம வந்து தூவி விடலாம். இந்த மாதிரி 3 மெத்தட்ல நம்ம இந்த அசோஸ்பைரலம் பாசோ பாக்டீரியாவையும் நம்ம வந்து நெல்லில் வந்து விதையலாம். இப்படி அசோஸ்பைரல் பாசோ பாக்டீரியா இடுவதால் நம்மளுக்கு வந்து தீங்கு ஏற்படுமா அப்படின்னு ஒரு ஐயம் வந்து நம்மளுக்கு இருக்கும். இது என்னன்னா இது இயற்கையிலே மண்ணில் காணப்படும் நுண்ணுயிர்கள் தான், எனவே அதிகம் போடுவதால் எந்த தீங்கும் நம்மளுக்கு வராது. விதை நேர்த்தி, நாற்றங்கள் மற்றும் நடவு வயல் அனைத்திலும் நம்ம வந்து பயன்படுத்துவது. இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா உயிர் உரங்களை ரசாயன உரங்களுடன் சேர்த்து வந்து நம்ம போடக்கூடாது. ஏனெனில் ரசாயன உரங்கள் உயிர் உரங்களை அழித்துவிடும். எனவே 10 நாட்கள் இடைவெளியில் தான் இரண்டையும் தனித்தனியே வந்து நம்ம வந்து போட வேண்டும். இப்போது 2 வந்து நுண்ணுயிர்கள் உரங்களை நம்ம பார்த்துட்டோம், அசோஸ்பைரலம் பாசோ பாக்டீரியா. அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டியது வந்து அசோலா. இந்த அசோலா அப்படின்னா அசோலா ஒரு பெரணி வகையை சார்ந்தது, அதாவது நீர் தாவரம். அசோலா மிக துல்லிய வேர்களையும் மிக சிறிய இலைகளையும் கொண்டதாக இருக்கிறது. அசோலாவின் இலை பரப்பு மற்றும் வேரின் நீளம் அதன் வெரைட்டி, அதாவது தன்மைக்கு ஏற்ப வந்து மாறுபடுகிறது. நிறையா வந்து அசோலா வெரைட்டி இருக்குது. அதில் வந்து சில இதை வந்து நான் சொல்கிறேன். அசோலா பின்னேட்டா, அசோலா மெக்சிகானா, அசோலா மைக்ரோஃபில்லா, அசோலா நைட்டோலிக்கா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டி இருக்குது. இதில் வந்து அசோலா ஃபின்னேட்டா என்ற வகை தான் நமது இந்திய நாட்டில் வந்து காணப்படுகிறது. அசோலாவின் இலைகள் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த இடையில் உள்ள குழிகளில் காணப்படுகின்றன. இந்த குழிகள் நீலப்பச்சை பாசியான அனிலினான் அசோலா காணப்படுகிறது. இந்த நீலப்பச்சை பாசியில் தலைச்சத்து நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய நைட்ரோஜினேஸ் என்ற நொதி உள்ளது. ஸோ இந்த நொதியை வைத்து தான் இந்த அசோலா வந்து என்ன செய்யுதுன்னா நம்மளுக்கு தலைச்சத்தை மண்ணில் நிறுத்தி கொடுக்கிறது. அசோலாவை 2 முறைகளில் வந்து நெற்பயிருக்கு பயன்படுத்தலாம். நாற்று நடுவதற்கு 7 நாட்கள் முன்பு 250 கிலோ பெர் ஹெக்டர் என்ற அளவில் அசோலாவை நடவு வயலில் போட்ட பின் மண்ணுடன் சேர்த்து நன்றாக உழுது சேறு அழித்து விட வேண்டும். இது பண்ண தவறிட்டோம்னா அடுத்து வந்து நாற்று நட்டை ஏழு நாட்கள் கழித்து அசோலாவை நெல் பயிருடன் வளரவிட்டால் விரைவில் வயல் முழுவதும் பரவி அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும். இந்த பரவி தலை உரமாக நமக்கு வந்து கிடைக்கிறது. முதல் களை எடுக்கும் போது சேற்றில் அமிழ்த்தி விட்டால் 10 நாட்களுக்குள் நம்மளுக்கு நல்லா அது வந்து அமிழ்ந்து கம்போஸ்ட் ஆகி நம்மளுக்கு வந்து தலை சத்து நம்மளுக்கு வந்து கொடுக்கிறது. மக்கி நல்லா நம்மளுக்கு தலை சத்தை வந்து இந்த அசோலா வந்து கொடுக்கும். இவ்வகையில் அசோலாவை பயன்படுத்தும் போது ஹெக்டருக்கு 30 to 40 கிலோ தலை சத்து நம்மளுக்கு வந்து கிடைக்கிறது. மண்ணின் வளம் அதிகரிக்கிறது, மகசூலும் அதிகரிக்கிறது. இது மட்டுமின்றி அசோலாவில் என்னென்ன இருக்குன்னா 30% புரதம், 15% தாது உப்புக்கள், 10% விட்டமின்கள் அடங்கி உள்ளன. இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஆடு மாடு வளர்க்குற விவசாயிகள் வந்து இது வந்து ஆடு மாடு கோழி மற்றும் மீன்களுக்கு ஒரு தீவனமாகவும் இந்த அசோலாவை நம்ம பயன்படுத்திடலாம். ஸோ நம்ம மூன்று உயிர் உரங்களை நம்ம பார்த்துட்டோம், அசோஸ்பைரில் அசோ பாக்டீரியா மற்றும் அசோலா. நான்காவதாக நம்ம வந்து நீலை பச்சை பாசி ப்ளூ கிரீன் ஆல்கே என்று சொல்லுகிற இந்த உயிர் உரத்தையும் நம்ம வந்து பார்த்துடலாம். நீலை பச்சை பாசி தானே உணவை கிரகித்து கொள்ளும் தாவர வகையை சார்ந்தது. நீலை பச்சை பாசியானது பொதுவாக எல்லாவித நிலைகளிலும் வளரும் தன்மை கொண்டது. ஆனால் மண்ணில் இந்த ப்ளூ கிரீன் ஆல்கை வளர்ச்சி தன்மை, மண்ணின் ஈரப்பதம், காராமிலத்தன்மை, கூட்டுப்பொருட்களின் அளவு, வளரும் இடங்களில் உள்ள வெளிச்சம், சூரிய வெப்பம், காற்றிலுள்ள நைட்ரஜன் அளவு மற்றும் மண்ணில் உள்ள உரச்சத்துக்களுக்கு ஏற்ப இது வளரும் தன்மை வந்து மாறுபடுகிறது. நீலை பச்சை பாசி நீலம் மற்றும் பச்சை நிறத்தை கொண்டதால் இதற்கு வந்து நீலை பச்சை பாசி என்ற பெயர் வந்து நம்ம சொல்கிறோம். நீலை பச்சை பாசி மண்ணில் கார அமிலத்தன்மை 6.7 to 7 உள்ள நிலங்களில் மட்டுமே நன்றாக வளரக்கூடிய தன்மை கொண்டது. சூரிய ஒளியானது நீலை பச்சை பாசின் வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அதாவது சூரிய வெப்பநிலை 35 degrees Celsius உள்ள நிலைமையில் தான் இது வந்து நல்ல வளர்ச்சிக்கு ஏற்ற உகந்ததாக அமைகிறது. காற்றின் ஈரப்பதம் பார்த்துக்கிட்டோம்னா அது நீலப்பச்சை பாசின் வளர்ச்சியை வந்து பாதிக்கிறது. காற்றின் ஈரப்பதமானது 65 to 90 போதுதான் இதன் வளர்ச்சி வந்து நன்றாக இருக்கின்றது. ஸோ இந்த நீலப்பச்சை பாசியை நம்ம வந்து நம்ம வயல்களிலே வந்து நம்ம வளர்க்கலாம். அது எப்படி வந்து நம்ம வளர்க்கலாம், வளர்க்கும் முறை வந்து நம் அடுத்து வந்து பார்க்கலாம். கிட்டத்தட்ட 40 meters squared, அதாவது 20 meters நீளம், 20 meters வந்து அகலம் கொண்ட நிலப்பரப்பை நம்ம சூரிய ஒளி படுமாறு தேர்வு செய்து உழுது நிலத்தை சமன் செய்து சுற்றிலும் வரப்பு வைத்து அந்த வரப்பை மண் வைத்து நன்றாக மொழுக வேண்டும். அப்பொழுதுதான் தண்ணீரானது உள்ளே இருந்து வெளியே செல்லாத அளவுக்கு வரப்பு வைத்து மொழுகிடும். இதனுள் வந்து 7.5 centimeters வரை தண்ணீர் நிரப்பி 12 மணி நேரம் வரை அதை வந்து அப்படி செட்டிலாக விட்டுறணும். இதில் 2 kilos சூப்பர் ஃபாஸ்பேட், 200 grams லைம் இதனுள்ள வந்து நம்ம தூவ வேண்டும். பின்பு பவுடராக இருக்கிற இந்த ப்ளூ கிரீன் ஆல்கை 5 kilos ஒரு பிளாட்டுக்கு, அதான் நான் சொன்னேன்ல 20 meters அந்த பிளாட்டில் வந்து தூவி விட வேண்டும். இதனுள் தண்ணீர் எப்போதும் 5 centimeters வரை இருக்குமாறு நம்ம வந்து பார்த்துக்கொள்ளணும். 5 நாட்கள் கழித்து தண்ணீரை காய விட்டு பின்பு இந்த நீலை பச்சை பாசியை மண்ணுடன் சேர்த்து எடுத்து வைத்து கொண்டு பின்பு நெல் வயலில் வந்து நம்ம இடலாம். இது மாதிரி நம்மளே வந்து பவுடர் ஃபார்மில் கிடைக்கிற அந்த ப்ளூ கிரீன் ஆல்கையை எடுத்துகிட்டு வந்து நம் வயலில் தயாரித்து நம்ம வந்து நெல் வயலில் கூட இடலாம். இந்த நீலை பச்சை பாசி வந்து துகளும் 1 hectare வந்து 10 kilos என்ற முறையில் பரிந்துரைக்கப்படுகிறது. நீலை பச்சை பாசியை நடைவு செய்து 10 நாள் நெல் வயலில் இட வேண்டும். இதன் மூலம் 10 kilos to 30 kilos வந்து தலைசத்து சேர்க்கப்படுகிறது. இவ்வாறு நெல் விவசாய பெருமக்களானது இந்த உயிர் உரங்களை பயன்படுத்தி நம்ம ரசாயன உரங்களின் அளவை குறைத்து மண்ணில் வளத்தையும் நம்ம வந்து இதன் மூலம் வந்து பெருக்கலாம். இந்த ஒருங்கிணைந்த முறையில் பயன்படுத்துவதனால மண்ணில் வளமும் வந்து பெறுகிறது, சுற்றுப்புற சூழலும் வந்து நம்மளுக்கு பாதுகாக்கப்படுகிறது. நன்றி.
நேயர்களே, இதுவரை நெல்லில் உயிர் உரங்களின் பங்கு என்ன என்பதை பற்றி விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.